சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, கடந்த வாரம் ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்தில் தம் பணி என்னவாக இருந்தது, தாம் சந்தித்த சமூக தலைவர்கள் யார், அவரோடு தாம் பெற்ற சுவையான அனுபவங்களை உணர்வு பூர்வமாக வழங்கினார் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள். இவரின் நேர்காணலை தொடர்ந்து இந்த வாரமும் கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை சொன்னீங்க, ஒரு பத்திரிகை புகைப்பட கலைஞருக்கு மிக அதிக கடமை இருக்கிறது, அந்த கடமையின் மூலம் பல செய்திகளை அவர் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற பத்திரிகைகளில் புகைப்பட கலைஞர்கள் எடுக்கின்ற படங்கள் எந்த வகையில் இருக்கின்றன? அதாவது நடிகைகளுடைய படங்களை முன்னட்டையாக போட்டு, அதுவும் அரைகுறை ஆடையோட வன்முறையை தூண்டக்கூடிய படங்களை இப்படி போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இது சரியா? இதை பற்றி நீங்க சொல்லணும்.
நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. சில பத்திரிகைகளை குடும்பத்தோடு பார்ப்பதற்கே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குடும்பத்தோடு தம் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய பத்திரிகைகளையும் வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்திரிகைகளும் எந்த விஷயத்தை வெளியிடக்கூடாதோ அதை சூசகமாக சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லி நம்மளை இக்கட்டில் மாற்றிக்கொள்ளும்படி பெற்றோர்களை ஆக்கும் சூழ்நிலை இருக்கிறது. இது உடனே மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்காக இதையெல்லாம் வெளியிட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
அறிவுபூர்வமான பத்திரிகைகள், தெளிந்த சிந்தனையை மக்கள் மத்தியிலே பரவச் செய்யக்கூடிய பத்திரிகைகள், இவைகள் வளராமல் சிதைந்து அழிந்து போவதற்கு காரணம் என்ன?
இன்றைக்கு அறிவுபூர்வமான பத்திரிகைகள் வளர வேண்டும் என்பது எல்லாருக்கும் அவாதான். அந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு சிறு சிறு சஞ்சிகைகளாக 2000 பிரதிகள், 3000 பிரதிகள் என்று வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா பற்றியான செய்திகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ள பத்திரிகைகள்லாம் இன்று இல்லைதான். அது ஒரு பெரிய குறைதான். தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய, தன்னம்பிக்கை ஒரு மாணவனோ ஒரு கல்லூரி படிப்பவனோ தன்னுடைய முயற்சிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கோ ஆதாரப்பூர்வமான காரியங்களை எடுத்துச் சொல்வதற்கான பத்திரிகைகள் நிறைய வர வேண்டும். அப்படி வந்தால் தமிழகத்தை ஒரு நல்ல திருப்பங்களோடு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வரலாம். ஆனால் அந்த அளவுக்கு வரக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்போம். விரைவில் வரும் என்று எதிர்பார்ப்போம்.
ஐயா, ஒரு பத்திரிகை ஒளிப்பட கலைஞர் அல்லது தொழில்முறை கலைஞர் அறிந்து கொள்ள வேண்டியவைகள் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா?
பத்திரிகை புகைப்படக்காரருக்கு முன்னால் அறிந்திருக்க வேண்டிய விஷயம், தான் என்ன மாதிரியான கேமரா வைத்திருக்கிறோம், என்ன மாதிரியான லென்சஸ் பயன்படுத்தப் போகிறோம், என்ன மாதிரியான லைட்டுகள் இருக்கிறது என்பதை முதல் தெரிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பெங்களூருக்கு விதான்சவுதாவை எடுக்க வேண்டும் என்றால் அது விதான்சவுதாம் என்று அகலமான ஒரு கட்டிடம், அதை எடுப்பதற்கு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வேண்டும். அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் அந்த கேமராவில் பொருத்தினால் அந்த விதான் சவுதாவுடைய கட்டிடம் அந்த படப்பட்டிக்குள் அலங்கிவிடும். அதுக்கு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் உண்டு. இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, பெருக காட்சி சாலையில் ஒரு சிங்கம் 4 கோடி போட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த போகும் புகைப்படக்காரர் தன் புகைப்படத்தோட டெலிபோட்டோ லென்ஸ் என்று எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் அது வந்து மனிதன் அல்ல, நின்று போஸ் கொடுத்து எடுப்பதற்கு. ஆகவே டெலிபோட்டோ லென்ஸ் எடுத்து போனால் தூரம் இருந்து எடுப்பதற்கு அதை பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துவதற்குரிய சாதனங்கள் நாம் என்ன வைத்திருக்கிறோம், எப்படி எடுக்க வேண்டும் என்பதை முதலில் அறிந்திருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு சாதனங்களை வைத்திருக்கும் போது நல்ல படங்கள் எடுக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் அது அறிந்திருக்காவிட்டால் நாம் போகும் இடங்களில் நம்மிடம் சாதனங்கள் இல்லை என்றால் படம் எடுக்க முடியாமல் தவித்து போய்விடும். வெளிச்சமானை என்பது முக்கியமான ஒன்று புகைப்படத்துறையில். அந்த வெளிச்சமானையை கையில் வைத்திருந்தால் எந்த மாதிரி வெளிச்சத்திற்கு என்ன மாதிரி பிலிம் பயன்படுத்தலாம். ஹை ஸ்பீடு பிலிம்களில் வந்து ஸ்பீடுகள் உண்டு. 100 ASA இருந்து 1000 ASA வரலும் பிலிம் உண்டு. ஏஎஸ்ஏ என்றால் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி அதுக்கு சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு பிலிமில் வந்து 100, 200, 300, 400 என்றால் அந்த பிலிமினுடைய ஸ்பீடு தன்மைகள் பொறுத்திருக்கு. அதாவது விளையாட்டுத்துறை எடுப்பதற்கு நல்ல துரிதமான பிலிம் சுருள்களை சொல்ல வேண்டும். மேக்கப் சாதனங்கள் எடுப்பது என்றால் சாதாரண 100 ASA இருக்கிற பிலிமை போட்டு எடுக்கலாம். இப்படி வந்து வெரைட்டியான பிலிம் வகைகளும் இருக்கின்றன. ஆனால் இவைகளே எடுக்கப்படும் படங்கள் கிளாரிட்டியாகவும் நன்றமுடையாகவும் நன்றாகவும் அமையும். இப்பொழுது டிஜிட்டல் கேமரா என்று வந்துவிட்டது. அந்த டிஜிட்டல் கேமராவில் என்னவென்றால் பிலிமே தேவையில்லை. அது ஒரு சிப் என்று ஒரு சிப் ஒன்று இருக்கிறது, அதிலே பதிவாக்கப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டரில் சேர்த்து கம்ப்யூட்டரிலிருந்து அது சீடிக்கு மாற்றி அது உடனே பிரிண்டிங் செய்கிறார்கள். அந்த டிஜிட்டல் கேமராவில் எடுப்பதற்கு கூட இந்த கேமராவில் இந்த படம் எடுப்பதற்கு எத்தனை மெகாபாட் வேண்டும் அளவு இருந்தால் இது தெளிவாக இருக்கும் என்பதெல்லாம் ஒரு புகைப்படக்காரர்கள் அறிஞ்சிருக்க வேண்டும்.
உங்களது அனுபவத்தில் பல புகைப்படங்களை நீங்க எடுத்திருக்கீங்க. இந்த புகைப்படத்தை எப்படி எடுப்பது என்பதை பற்றி நீங்க சொல்ல முடியுங்களா ஐயா?
புகைப்படம் எடுக்கும் போது சூரிய வெளிச்சம் நமது கேமராவில் லென்ஸில் படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். 4 பேர் 3 பேர் சேர்ந்து எடுக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு நின்று எடுத்தால் சௌரியமாக இருக்கும் என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் புகைப்படத்துறையினுடைய டெக்னிக்குகள் என்று சொல்லலாம். பேக் லைட்டிங் அப்படி என்று ஒரு முறை உண்டு. அது எடுப்பதென்றால் எப்படியும் அந்த லென்ஸில் வந்து படாமல் இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று என்றால் புகைப்படக்காரருக்கு கை நடுங்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம் புகைப்படத்துறையில். என்னவென்றால் புகைப்படக்காரர் எப்படிதான் திறமையாக எடுத்தாலும் லேசாக அசைக்கி விட்டாலும் புகைப்படம் ஷேக்காகிவிடும். அதனால் புகைப்படக்காரர்கள் தன்னுடைய கையில் வைத்திருக்கும் கேமரா எந்த விதத்திலும் அசங்காமல் ஆடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு தத்துவம். அது அதை கடைபிடித்தால் புகைப்படம் நன்றாக அமையும். அதுக்கான எடுத்த இது சித்திரமும் கைப்பழக்கம் போல் புகைப்படங்கள் எடுக்க 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 பழக்கமாகிவிடும். அது எடுக்க எடுக்க பழக்கமாகும் போது ஒரு விட்ட குறை இதில் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். ஒவ்வொரு குறைகள் தெளிவுபட்டிருக்கும் போது நாம் ஒரு ரோல் எடுக்கும் போதே நாம் அடுத்த ரோல் போடும்போது இது எதையெல்லாம் தவிர்க்கலாம் என்பது நமக்கே அறிந்துவிடும். அதனால் நம்முடைய பழக்கத்திலேயே செய்து கொள்ள வேண்டும். சொல்லிக் கொடுப்பதை விட தன்னுடைய பழக்கத்தாலேயே புகைப்படத்துக்குறையை கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய
கருத்து. இதில் ஒரு முக்கியமான செய்தி, அதிகமான புகைப்பட கலைஞர்கள் அதாவது தொழில்முறை கலைஞர்கள் கூட திருமண நான் கட்டும்பொழுது கட்டுற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க, மாலை போடும்போது ஒரு போஸ் கொடுங்க, சால்வ போடும்போது ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரிதானுங்களா?
நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இது ஒரு சரியான விளக்கமாகவே சொல்லலாம். இந்த புகைப்படத்துறையில் இன் கேமரா என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், நீதிமன்றங்களில் பாலியல் பலாத்காரம் செய்த வழக்குகள், கள்ளநோட்டு வழக்குகள், இது முக்கியமான சாட்சிகளை விசாரிக்கும் போது இந்த சாட்சியங்கள் வெளியிலே தெரியக்கூடாது என்பதற்காக அந்த சட்டமன்றத்தை மூடி உள்ளுக்குள் விசாரணை நடக்கும். ஆனால் சட்டமன்ற கதவுகள் எல்லாம், நீதி அரசர் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இன் கேமரா என்ற ஒரு வார்த்தை போட்ட போர்டு தொங்கும். அது பல பேர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இது சொல்வதை வைத்துக் கொண்டு பார்த்தால் தெரியும். ஏனென்றால் உள்ளே நடப்பது வெளியிலே தெரியக்கூடாது. அந்த வார்த்தையை பாருங்க, இன் கேமரா. அதுபோலதான் கேமராவுக்குள் படம் எடுப்பது என்ன என்பது எழுப்பவனுக்கு தெரியவே தெரியாது. டெவலப் ஆகும் வரையில் அது ரோல் இருக்கிறதா ரோல் போகிறதா என்பதை அந்த தன்னம்பிக்கை இல்லாத புகைப்படக்காரர்கள், தான் எடுக்கும் புகைப்படத்திற்கு தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எதுக்கும் இப்படி எடுத்து வைத்துக் கொள்ளலாமே என்று போஸ்ட் செய்து எடுப்பார்கள். ஆனால் அப்படி எடுப்பதில்லை. எங்களை பொறுத்தவரையும் என்னுடைய உதவியாளர்களை பொறுத்தவரையும் எடுக்க முடியல என்றால் விட்டுவிடுங்கள், போஸ் செய்து படம் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய ஆழ்மையான கட்டளை. ஏனென்றால் இந்த இன் கேமரா பற்றி இன்னும் தெளிவாக சொல்வதற்கு பின்னால் எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறையில் 2 பேர் காலையில் பப்ளிக்காக, அதாவது நடைமுறையில் பொது மேடையில் 2 பேர் காலையில் விழுந்தார். ஒன்று சாந்தாராம் என்ற பெரிய திரைப்பட இயக்குநர் டைரக்டர் அவர் காலில் விழுந்தார். எம் கே ராதா என்ற மூத்த நடிகர் காலில் விழுந்தார். தான் பாரத் அவார்டு வாங்கிய போது எல்லா கலைஞர்களும் அவருக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். அப்பொழுது எம் கே ராதா அவர்கள், அவர் தந்தையார் தான் எம்ஜிஆர் அவர்களை திரைப்படத்துறை கொண்டு வந்தார்கள், அவர்கள் மாலை போட வந்தபோது எல்லாரும் படத்தை எடுத்து விட்டார்கள். நான் எடுக்கவில்லை, நான் ஒருவன் மட்டும் எடுக்கவில்லை அந்த கூட்டத்தில். என்னமோ என் உள்ள உணர்வு சொல்லியது, இவர் ஏதோ காலு விழுவது போல் ஒரு போஸ்ட் பண்ண போகிறார் என்ற ஒரு அடி பின்னாடி தள்ளி நின்றார் எம்ஜிஆர். அதே நேரத்தில் சடக்கென்று அவர் காலில் விழுந்தார். அந்த ஒரே புகைப்படம் நான் ஒருத்தன் தான் எடுத்தது. எம்ஜிஆர் யார் காலையில் விழுந்தார் என்று சொன்னால் எல்லாரும் அழிப்பார்கள். ஆனால் அந்த புகைப்படம் தான் சாட்சி எம்ஜிஆர் காலையில் விழுந்ததற்கு. ஏனென்றால் ஒரு புகைப்படக்காரனுக்கு அந்த சாட்சியம் கூறுவது அவனுடைய எடுத்த புகைப்படம் தான். இப்படி ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் புகைப்படக்காரர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அந்த போஸ்ட் செய்து எடுப்பார்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் மடமடமடம் என்று எடுத்துக்கொண்டே இருந்தால் அவருக்கு ஆக்ஷன் பிக்சர்ஸில் தான் நல்ல தெளிவும் அந்த உணர்ச்சியும் தெரியுமே தவிர போஸ்ட் செய்த படத்தில் வந்து அந்த உணவுகள் தெரியாது. என்னுடைய காலகட்டத்துக்கு அப்புறம்தான் சொல்லப்போனால் நாங்கள் எங்கள் துறையிலே நாங்கள் இந்த துறையில் புகுந்த பிறகுதான் இந்த ஆக்ஷன் போட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தமே தவிர, முன்னாடியெல்லாம் நீங்கள் சொல்வதை போல் களத்திற்கு தாலை வைத்து கைது வைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டுதான் போஸ்ட் கொடுத்திருந்தார்கள். இயற்கையாகவே நடக்கும் நிகழ்ச்சிகளை எடுக்கும் பழக்கத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்பதில் பெருமையாக சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். அப்புறம் இன்கேமரா பற்றி சொல்லும்போது, இப்படி ஒரு இன்கேமராவில் நடக்குவது தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் இன்கேமரா பற்றி வாசியே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம், டிஜிட்டல் கேமராவில் என்ன எடுத்துக்கொள்ளும் என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. உடனே இந்த கேமராவில் இதுதான் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிந்து விடுவதால் இன்கேமரா என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
புகைப்பட கலைஞர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக விளக்கினீர்கள். தொடர்ந்து கடந்த வாரங்களாக உங்களுடைய அனுபவங்களையும், அதோடு எந்தெந்த வகையில் படப்பதிவு செய்ய வேண்டும், எந்தெந்த வகையில் படக்கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரிய செய்திகளையும் எங்கள் இனிய இதயங்களுக்காக வழங்கினீர்கள். வெரிதாஸ் வானொலி இனிய இதயங்கள் சார்பாக எங்கள் உளங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, தகவல் பரிமாற்ற உலகில் மிகவும் முக்கிய அங்கமாக விளங்கும் பத்திரிகைகள் இன்றைய கணனி யுகத்தில் எந்த அளவிற்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். தனது பத்திரிகைகள் வியாபார ரீதியில் வெற்றியடைய வேண்டும் என்ற கீழ் சிந்தனையோடு செய்திகளை வெளியிடுவதை நாம் காண வேண்டியே உள்ளது. சமூக விடுதலைக்கும் மனித நேயத்திற்கும் மனித முன்னேற்றத்திற்கும் துணை நிற்க வேண்டிய பத்திரிகைகள் நடிகர் நடிகைகளின் வண்ணப்படங்களோடும் நடிகைகளின் அங்கங்களை மட்டுமே தாங்கி வருவதும் தமிழன் அதை வாங்கி படிப்பதும் அவமானமாகத்தான் இருக்கிறது. தமிழ் பத்திரிகைகள் என்று பெயரை வைத்துக் கொண்ட எத்தனையோ பத்திரிகைகள் ஆங்கில கலப்போடு தமிங்கில பத்திரிகைகளாய் மாறி வருகின்றன. இதைத்தான் புரட்சிப்பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் தன் பாடலில் அழகாக எடுத்துரைக்கிறார். ஆக இன்று தமிழனின் உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற, சிந்திக்க தூண்டுகின்ற எத்தனையோ பத்திரிகைகள் தொடர்ந்து வெளிவந்து செயலாற்ற முடியாமல் சோகங்களை மட்டுமே தாங்கியுள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். தமிழன் பத்திரிகை துறையிலும் கோலோச்ச வேண்டும் என விழைந்து ஒரு தமிழனாய் தம் பணியை செவ்வனே செய்து ஒரு எழுத்தாளராய் ஒளிப்பட பதிவாளராய் தன்னை நிலைநிறுத்தி தனக்கென்று ஒரு தளத்தினை அமைத்த திரு சுபா சுந்தரம் அவர்களுடைய நேர்காணலின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சாதனையாளரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.